விபிலிய தேடல் வேதனை வேள்வியில் யோபு பகுதி 38.
என தர்ம அன்புள்ளங்களே, ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் முதல் தேதி அன்று படைப்பை பேணுவதற்கென ஜெபிக்கும் உலக நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. படைப்பின் மீது அக்கறை கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துவதற்காக கிறிஸ்துவ ஒன்றிப்பு ஆர்த்தடாக்ஸ் முதுபெரும் தந்தை முதலாம் திமித்ரியோஸ் அவர்கள் 1989 ஆண்டு படைப்பை பேணுவதற்கென ஜெபிக்கும் உலக நாளை உருவாக்கினார். கிறிஸ்துவ ஒன்றிப்பு ஆர்த்தடாக்ஸ் சபையில் செப்டம்பர் முதல் தேதி வழிபாட்டு ஆண்டின் முதல் நாளென சிறப்பிக்கப்படுகின்றது. நாம் அனைவரும் படைப்பின் பாதுகாவலர்கள் என்பதை வலியுறுத்த வழிபாட்டு ஆண்டின் முதல் நாளை படைப்பிற்கென ஜெபிக்கும் நாளாக அவர்கள் சிறப்பித்து வருகின்றனர். 2014 ஆண்டு கிறிஸ்துவ ஒன்றிப்பு ஆர்த்தடாக்ஸ் சபை இந்த நாளை நிறுவிய 25 ஆண்டை சிறப்பித்தது. அதற்கு அடுத்த ஆண்டு, அதாவது 2015 ஆண்டு, இந்த உன்னத முயற்சியில் கத்தோலிக்க திருஅவையும் இணையும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அறிவித்தார்.
அன்பு நெஞ்சங்களே, இந்த ஒன்றிப்பு முயற்சி இவ்வாண்டு 3 முறையாக கடைபிடிக்கப்பட்ட வேளையில், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் கிறிஸ்துவ ஒன்றிப்பு முதுபெரும் தந்தை முதலாம் பர்தலோமேயு அவர்களும் இணைந்து செய்தியொன்றை வெளியிட்டனர். இவ்வுலகை நாம் காணும் கண்ணோட்டமும் அதன் பயனாக இவ்வுலகுடன் நாம் கொள்ளும் தொடர்பும் மாற வேண்டும் என்று இவ்விரு தலைவர்களும் தங்கள் செய்தியில் கூறியுள்ளனர். இவ்வுலகும் படைப்பு அனைத்தும் மனிதரின் நலனுக்காக மட்டுமே பயன்படும் பொருட்களாக காணும் சுயநலக் கண்ணோட்டம் கட்டுப்பாடு ஏதுமின்றி வளர்ந்துவிட்டதன் விளைவாக இவ்வுலகம் பெருமளவு சீரழிந்துள்ளது என்பதை இரு தலைவர்களும் தங்கள் செய்தியில் கவலையுடன் கூறியுள்ளனர்.
அன்பு இதயங்களே, படைப்பு அனைத்தின் சிகரமாக மையமாக மனிதர்களை இறைவன் படைத்தார் என்ற கருத்து விவிலியத்தின் தொடக்க நூலில் வெளிப்படுகின்றது. கடவுள் அனைத்தையும் படைத்த பின் மனிதர்களை படைப்பதற்கு முன் அவர்களுக்கென தான் வகுத்துள்ள திட்டத்தை வெளிப்படுத்துகின்றார். அவர்களை படைத்ததும் ஏனைய படைப்புகளை ஆளும் அதிகாரத்தை மனிதர்களுக்கு வழங்கினார். இவற்றை தொடக்க நூல் இவ்வாறு கூறியுள்ளது.
தொடக்க நூல் பிரிவு 1. அப்பொழுது கடவுள், மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம், அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார்.
அழகு மலையும் இன்பச் சோலைகளும் அரும்பு மலரும் துள்ளும் ஓடைகளும் அன்பு தேவனின் படைப்புகளே, அவன் புகழை பாடுங்களே.
அன்பு இதயங்களே, ஆளுங்கள் என்று ஆண்டவர் தந்த அந்த கட்டளையை அடக்குதல், கட்டுப்படுத்துதல், அடிமைப்படுத்துதல் என்று மனிதர்கள் புரிந்து கொண்டதால் படைப்பை பயன்படுத்தும் வழிகளில் பெரும் தவறுகளை இழைத்துள்ளனர். ஆளுங்கள் என்ற கட்டளைக்கு அளவுக்கு மீறிய முக்கியத்துவம் கொடுத்து இந்த உலகை மட்டுமல்ல வான்வெளியையும் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற முயற்சிகளை மனிதர்கள் மேற்கொண்டனர்.
அன்பு நெஞ்சங்களே, வெளி உலகத்தை ஆள்வதற்கு விருப்பம் கொண்ட மனிதர்கள் தங்கள் உள் உலகை, அதாவது மனங்களை ஆள்வதற்கு விருப்பமின்றி அளவுகடந்த ஆசைகளை வளர்த்து கொண்டனர். இவ்வுலகையும் வான்வெளியையும் தங்கள் ஆசைகளுக்கு அவர்கள் பலியாக்கிய வேளையில் அது இறைவனிடமிருந்து வந்த கட்டளை என்று சமாதானமும் சொல்லிக் கொண்டனர். ஆளுங்கள் என்று ஆண்டவன் சொன்னதை அடிக்கோடிட்டு காட்டி மனிதர்கள் இவ்வுலக வளங்கள் அனைத்தையும் தங்களுக்கென மட்டும் அபகரித்துக் கொள்ளும் சுயநல வெறி மனித இனத்தையும் படைப்பு அனைத்தையும் அழிவின் விளிம்பிற்கு இழுத்துச் சென்று விட்டது.
அன்பு இதயங்களே, இத்தகைய ஒரு பின்னணியில் கடவுள் யோபிடம் எழுப்பிய கேள்விகளை ஆய்வு செய்யும் போது தன் கேள்விகளில் மனிதர்களை பற்றி அவர் ஒன்றும் பேசாமல் இருப்பது நம் கவனத்தை முதலில் ஈர்க்கின்றது. படைப்பு அனைத்திற்கும் மையமாக தங்களை கற்பனை செய்து வாழ்ந்த மனிதர்களின் எண்ணங்கள் தவறு என்பதை யோபிடம் இறைவன் எழுப்பும் கேள்விகள் உணர்த்துகின்றன. அன்பு இதயங்களே, லூத்தரன் இறையியல் பேராசிரியராக பணியாற்றும் கேத்ரின் ஷிஃப்ரே டெக்கர் அவர்கள் 2008 ஆண்டு வெளியிட்ட ஒரு நூல் படைப்பின் மையம் மனிதர்கள் அல்ல என்ற சிந்தனையை அழகாக வலியுறுத்துகின்றது. அவுட் ஆஃப் த வேர்ல்விண்ட் கிரியேஷன் தியாலஜி இன் த புக் ஆஃப் ஜோப், அதாவது சூறாவளியிலிருந்து, யோபு நூலில் படைப்பு இறையியல் என்ற தலைப்பில் கேத்ரின் அவர்கள் வெளியிட்ட அந்த நூல் மனிதருக்கும் படைப்பிற்கும் இடையே இருக்க வேண்டிய சமநிலையான உறவை பற்றியும், அதன் பயனாக யோபு இறைவனிடமிருந்து கற்றுக்கொள்ளும் முக்கியமான பாடங்களை பற்றியும் அழகாக விளக்குகின்றது.
யோபு நூல் என்றதும் பொதுவாக நம்மில் பலர் அந்நூலின் மையப்பொருள் துன்பம், குறிப்பாக மாசற்றவரின் துன்பம் என்று எண்ணுகின்றோம். ஆனால் இந்நூலின் ஆசிரியர் கேத்ரின் அவர்கள் கூறுவது மாறுபட்ட கண்ணோட்டத்தை வழங்குகின்றது. இந்நூல் குறிப்பாக 38 பிரிவு முதல் நூலின் இறுதி வரை நாம் காணும் உச்சக்கட்ட நிகழ்வுகள் படைப்பை பற்றிய ஒரு தியானத்தை வழங்குகின்றது என்று அவர் கூறியுள்ளார். அந்த தியானத்தின் வழியே படைப்பில் மனித சமுதாயத்திற்கு குறிக்கப்பட்டுள்ள இடம், படைப்பை இறைவன் ஒழுங்குபடுத்தும் அழகு ஆகியவற்றை புரிந்து கொள்ளலாம் என்று கூறுகின்றார் கேத்ரின். காரணம் ஏதுமின்றி தன்னை வதைக்கும் துன்பங்களுக்கு விளக்கம் கேட்டு யோபு மீண்டும் மீண்டும் கேள்விகளை தொடுத்தும் சூறாவளி வழியே அவரிடம் பேச வந்த இறைவன் யோபின் துன்பத்தை பற்றி ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அதற்கு மாறாக இறைவன் யோபை இவ்வுலகையும் வான்வெளியையும் சுற்றி ஒரு பயணமாக அழைத்துச் செல்கின்றார்.
எனதருமை அன்புள்ளங்களே, மிக அழகிய கவிதை வடிவில் இறைவன் அடுக்கி வைக்கும் கேள்விகள் இந்த பிரம்மாண்டமான படைப்பின் மையம் மனிதர் அல்ல என்பதை மிக தெளிவாக இடித்துரைக்கின்றன. அறிவுக்கும் கற்பனைக்கும் எட்டாத வகையில் பறந்து விரிந்த படைப்பில் தான் மையமல்ல, ஒரு சிறு பகுதிதான் என்பதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இல்லாததால்தான் யோபு தன் துன்பத்தை பெரிதுபடுத்தி அங்கேயே சிறையுண்டு தவித்தார் என்று கேத்ரின் அவர்கள் கூறியுள்ளார். அன்பு இதயங்களே, பறந்து விரிந்த உலகம், வான்வெளி என்ற இந்த பிரம்மாண்டமான படைப்பில் யோபின் நிலை என்ன என்பதை இறைவன் தெளிவாக்கிய போது யோபின் பதில் எவ்வாறு அமைந்தது என்பதை இந்நூலின் 40 பிரிவின் துவக்கத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்.
யோபு ஆண்டவருக்கு கூறிய மறுமொழி: இதோ எளியேன், யான் இயம்புதற்குண்டோ, என் வாயை கையால் பொத்திக் கொள்வேன், ஒருமுறை பேசினேன், மறுமொழி உரையேன், மீண்டும் பேசினேன், இனி பேசவே மாட்டேன்.
கையால் வாயை பொத்தி நிற்பது தனக்கு முன் இருப்பவருக்கு மிக உயர்ந்த மதிப்பை காட்டும் அடையாளச் செயல். இத்தகைய மதிப்பை ஊரில் தான் பெற்றதாக யோபு முன்னொரு பகுதியில் கூறியுள்ளார்.
அன்பு நெஞ்சங்களே, தன் முன் பணிந்து நிற்கும் யோபிடம் இறைவன் தொடர்ந்து பேசும் இரண்டாவது உரை 40-41 ஆகிய பிரிவுகளில் காணப்படுகின்றன. தன் இரண்டாம் உரையில் இறைவன் பெகிமோத்து, லிவியத்தான் என்ற இரு படைப்புகளை பற்றி விரிவாக கூறியுள்ளார். நிலத்தில் நடமாடும் படைப்பு அனைத்திலும் மிக அதிக சக்தி வாய்ந்தது பெகிமோத்து என்று விவிலிய விரிவுரையாளர்கள் கூறுகின்றனர். அதேபோல் நீரில் வாழும் படைப்பு அனைத்திலும் லிவியத்தான் என்ற மிருகம் மிகவும் வலிமை மிக்கது. மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத படைப்புகள் பல உள்ளன என்பதை யோபுக்கும் நமக்கும் உணர்த்த இறைவன் பெகிமோத்து, லிவியத்தான் என்ற இரு மிருகங்களை பற்றி இவ்வளவு விரிவாக பேசியுள்ளார்.
அன்பு இதயங்களே, புரியாத புதிர்கள் பல நிறைந்த இந்த உலகத்தில் மனிதர்கள் தாங்களும் ஒரு சிறு பங்குதான் என்பதை உணர்ந்து கொண்டால் நமக்கும் நம்மை சூழ்ந்திருக்கும் படைப்பு அனைத்திற்கும் நன்மைகள் உண்டாகும். அத்தகைய மனநிலையை மனிதர்கள் விரைவில் பெறுவதற்கு நாம் இறைவனை இறைஞ்சுவோம். கடவுள் தந்த அந்த இரு நீண்ட உரைகளுக்கு பின் தன்னிலை உணர்ந்த யோபு இறைவனுக்கு முன் சரணடைகின்றார். இதைத் தொடர்ந்து இந்த நூலின் நிறைவாக அங்கு நிகழ்வனவற்றை நாம் அடுத்த தேடலில் சிந்திப்போம்.
நீங்களும் ஒளி தரும் கதி.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.